ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு அளவை இலக்கணம். வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து அளவை இலக்கணம். இந்த அளவை இலக்கணத்துக்கு போவதுக்கு முன்னாடி இந்த புதிய மாணவர்களுக்காக ஒரு சின்ன செய்தி. இந்த சித்தியார் நூல் யாருக்காக அருள் செய்யப்பட்டிருக்கிறது என்று அருள் சிவாச்சாரியார் அவையடக்கத்தில் கூறுவார். இந்த உயிர் வர்க்கங்களை வந்து நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம். பிராகிருதர், வைணகியர், சாமுசித்தர். மூன்று வகை பேர், மூன்று பேர் இருப்பாங்க. எல்லா உயிர்களையும் பிரிச்சோன்னா மூணு வகையில் வந்துடுவாங்க. இந்த வைணகியர் சாமுசித்தர்னா யாருன்னா, பிறக்கும் போதே சிவஞானத்தோடு தான் பிறப்பாங்க. அவங்க ஒரு அவதார புருஷர்களாக இருப்பாங்க. திருஞான சம்பந்த பெருமான் மாதிரி, நாயன்மார்கள், பன்னீர் திருமுறை ஆசிரியர்கள், சந்தான பரமாச்சாரியார்கள், அவங்களுக்கு வந்து நூல் தேவையில்லை. அவங்களுக்கு நூல் தேவையில்லை, எந்த விதியும் தேவையில்லை. ஏன்னா அவங்க அனைத்து பரம்பொருளை உணர்ந்து விட்டார்கள். நாம் உயிடுவதற்காக சோருமன் அவங்களுக்கு ஒரு பணியை கொடுத்து இந்த பூலோகத்துக்கு ஒரு பிறப்பை, ஒரு அவதார நோக்கமாக அனுப்பியிருக்கார். அவங்களுக்கு எந்த விதியும் பொருந்தாது. அவங்க இந்த மாதிரி நூலெல்லாம் படிக்க வேண்டாம், நம்மளை போன்று காலை எழுந்து சிவபூஜை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் செய்த பல பிறவிகளில், பல ஆயிரம் பிறவிகளை செய்த பலனாக சிவஞானத்தை பெற்றுவிட்டார்கள். நம்மளும் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மளாம் வந்து இதுக்கு நம்ம செய்கிற, நம்ம அனுஷ்டானம் பண்ணுறோம், சிவபூஜை பண்ணுறோம், தலையாத்திரை பண்ணுறோம், ஆலய தரிசனம் பண்ணுறோம், மாயேஸ்வர பூஜை பண்ணுறோம், சிவபூஜை பண்ணுறோம். இதெல்லாம் வந்து உபாய நிட்டை. அந்த உண்மை நிட்டையை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய உபாய நிட்டை. சாமுசித்தர்களுக்கு இந்த நூல் தேவையில்லை, அவங்க இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிராகிருதர்கள், பிராகிருதர்கள் யார் அப்படின்னா, அவங்களுக்கு உண்பதும் உடுத்துவதும் தான் வாழ்க்கை. ஐம்பல இன்பந்தான் அவங்களுக்கு எல்லாமே, வேற எதுவுமே கிடையாது. அதை தாண்டி ஒரு உலகம் கிடையாது. இந்த அஞ்சர டு எட்டரை சிவஞான சித்தியார் வகுப்பு அப்படின்னா, பிராகிருதர்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க கேட்பாங்களா? அந்த நேரத்தில் தான் என் சினிமா பார்ப்பாங்க, அவன் நண்பர்களோடு கலந்து பேசுறதுக்கு ஏதாவது பொழுதுபோக்கு ஏதாவது செய்திருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்மள தான் திருநீற்றின் பெருமையும் பஞ்சாட்சரத்தின் பெருமையும் எடுத்து சொன்னால் அவங்களுக்கு வழிபாட்டில் ஈடுபாடே வராது. அவங்க பிராகிருதர், அவங்க பிறக்கிறதே இறக்கிறதுக்காக தான். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, அவங்க பிறக்கிறதே இறக்கிறது அப்படிங்கிறதுனால அதனால் அவர்களுக்கு இந்த நூல் தேவையில்லை. இப்போ அவதார புருஷர்களுக்கு நூல் தேவையில்லை, அதுக்கு பிராகிருதர்களுக்கும் நூல் தேவையில்லை. அப்போ அடுத்து யார் இருக்கான்னா, வைணகியர்கள். வைணகியர்களை வினையை உடையவர்கள். வினையை உடையவர்கள்னா, நமக்கு சில நேரங்களில் வழிபாடும் பண்ணுவோம், சில நேரங்களில் அதை மறந்தும் போயிடுவோம். சிவனடியாரோட வகுப்பு இருக்கும்போது ரொம்ப நம்மளை மிஞ்சின் அடியார் உண்டானு உட்காந்துருப்போம். வகுப்பு முடிஞ்சு அடுத்து நம்ம நாளைக்கு திங்கக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் வேலையை பார்த்து போயிடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வழிபாடு ஞாபகத்துக்கு வரும். அதனால் உண்மையை உணர்வோம், ஆனால் அதே நேரத்தில் வினையினால் உணர்ந்து கொண்டிருப்போம். நம்மை போன்றவர்கள் உயிவடைவதற்காக தான் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரீகத்தால் சேரும் முறையினை புகழலுற்றான். இந்த இது போன்று நூலினை பயின்று சிவபெருமான் திருவிடையை அடைய விரும்புபவர்களுக்காக இந்த நூல், நமக்காகத்தான் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அருள் செய்யப்பட்டிருக்கின்றது. அளவை இலக்கணம் சைவ சித்தாந்தத்தில், சைவ சித்தாந்த ஞான சாஸ்திரத்தில் வேற எந்த சாஸ்திர நூல்களையும் இல்லாத ஒரு சிறப்பு சித்தியார் இந்த அளவை இலக்கணம். அளவை இலக்கணம்னு ஒரு பகுதியை வச்சிருக்கிறார் அருள் சிவாச்சாரிய சுவாமிகள். பெருங்கருணை. ஏன்னா இது அளவை இலக்கணம் படிக்கலை அப்படின்னா நம்மால் சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாம் இப்போ உலகியல்ல ஒரு பொருளை அளப்பதற்கு நிறுத்தல் அளவை, நீட்டல் அளவை இந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம், மெஷர்மெண்ட் பண்ணுறது. உலகியல் பொருட்களை அப்படி நிறுத்த பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு பொருள் எவ்வளவு கிலோ இருக்கு, எவ்வளவு எடை இருக்குன்னா தராசில் வச்சு பார்த்தா 50 எடை நிறுத்து பார்த்தாச்சு, இவ்வளவுதான் 50 எடை கொண்டு போ அப்படின்னு சொல்லிடலாம். பதி பசு பாசத்தை எப்படி அளக்கிறது, அதை அளக்கிறதுக்கு தனியே இந்த அளவில் கொண்டு முடியுமா? முடியாது. நம்ம சித்தாந்தத்தில் சிந்திக்கிறது பதி பசு பாசம், பொருள் உண்மையை சிந்திக்கிறோம். பதி பசு பாசம் அது உண்டுன்னு சொல்ல போறோம், பல பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை உண்டுன்னு சொல்கிறோன்னா எதை வச்சு உண்டுன்னு சொல்லுவோன்னா, இந்த அளவையை கொண்டு அளந்து சொல்லுவோம். எந்த ஒரு பொருளையும் உண்டுன்னு சொல்கிறது தான் கடினம், இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப எளிது, அதுக்கு அறிவு தேவையில்லை. உண்டுன்னு சொல்கிறோன்னா உரிய காரணங்களோடு சொல்லணும்.
சைவ சமயத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே அறிவார்ந்த சிந்தனைகள். ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறோன்னா அது அறிவுபூர்வமாக தான் நம்ம சொல்லுவோம், உரிய ஆதாரங்களோடு சொல்லுவோம். நான் சொல்கிறேன் நீ கேட்கணும், திரும்ப கேள்வி கேட்டால் சுவாமி கண்ணை குத்திடும், உனக்கு நரகம் அப்படியெல்லாம் சொல்கிற சமயம் நம்ம சமயம் கிடையாது. அனைத்தும் தகுந்த ஆதாரங்களோடு, உரிய விளக்கங்களோடு, எடுத்துக்காட்டுகளோடு, ஏதுகளோடு சிறப்பான முறையில் சொல்லப்பட்டிருக்கும். பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு. பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம். ஆக அந்த அளவு இலக்கணத்தில் நமக்கு ஓரளவு தெளிந்த அறிவு இருந்தால் தான் அடுத்து நம்மால் தொடர்ந்து ஒவ்வொரு சூத்திரமும் பயணிக்க முடியும். இது அடிப்படை. இப்போ அளவு இலக்கணத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்களுக்கு மேலே அருள் செய்திருக்கிறார் அல்லி சிவாச்சாரிய சுவாமிகள். நம்ம எல்லா பாடலும் போக வேண்டாம், இந்த அட்டவணையிலே நம்ம முழுமையாக அதில் அடைய எல்லா பாடலையும் படித்து அடியன் ஒரு ரெண்டு அட்டவணை ரெண்டு சாட்டில் அடியன் அடக்கியிருக்கேன் அந்த விஷயத்தை. அன்பர்கள் கவனமாக பின்பற்றிட்டே கேட்டீங்க அப்படின்னா இது புரிந்து கொள்ளலாம். இப்போ அளவையில் சித்தியாரோட அந்த ஒரு பாடல் மட்டும் அடியன் உங்களுக்கு பாடி காட்டிடுறேன். அளவு இலக்கணத்தில் சுவாமி அருளிச்சீர முதல் பாடல், அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு ஆறு என்பர், அளவை மேலும் ஒளிவு உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என நான்கு அளவை காண்பர், அவையற்றும் மேலும் மறைவர் அவையெல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை என்றே மூன்றில் அடங்கிடுமே. இப்போ அளவையில் மூன்று பெரிய பிரிவுகள், காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை. இதை வடமொழியில் சொன்னோம் அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இதுதான் முக்கியமான மூன்று பெரிய அளவைகள். இதுபோக அபாவம் பொருள் ஒப்பு ஒளிவு உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என்று மேலும் அளவைகளும் உண்டு என்று கூறுகிறார். ஆனால் அவை எல்லாமே காண்டல் கருதல் உரை என்ற இம்மூன்றில் அடங்கிவிடுமே, இந்த மூன்றில் அது அடங்கிவிடும். சரி, இப்போ காண்டல் அளவைனா என்ன, கருதல் அளவினா என்ன, உரை அளவினா என்ன, இந்த முனையும் பார்த்தோம். காண்டல் தான் காட்சி அளவை, கண்ணால் பார்ப்பதுன்னு எளிதாக சொல்லிடலாம். இதை இதை வந்து ஒரு பொதுவாக சொன்னோம் அப்படின்னா கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சின்னு சொல்லுவோம். சித்தாந்த முறைப்படி காண்டல் அளவினா என்னென்னா ஐம்பொறிகளை கொண்டு அறிவது. ஐம்பொறிகளை கொண்டு அறியக்கூடிய காட்சி அளவை தான் காண்டல் அளவை. இப்போ ஒரு பொருள் இருப்பா, ஒரு பெரிய மலையை பார்த்துருக்கியாப்பான்னா பார்த்துருக்கோம், கண்ணால் பார்த்துருக்கோம். இந்த கண்ணால் பார்க்குறது பெரிய இந்த அருவியெல்லாம் பார்த்துருக்கியா, நேரில் போய் பார்த்துருக்கோம், கண்ணால் பார்த்துக்கிறோம், கண்ணால் பார்த்துருக்குறோம். இது கண்களால் பார்ப்பது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த இப்போ பூவினுடைய வாசம் வருது, மல்லிகைப்பூ வாசம் வருது, நம்ம நேரில் பார்க்கலை, இருந்தாலும் நுகர்ந்து பார்த்தோம்னா அதுவும் கண்டல் அளவில் தான் செய்யும். அந்த வாசத்தை வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம், அதுவும் காண்டல் அளவை தான். இதுபோல் ஐம்பொறிகளின் துணையை கொண்டு இரவு படுத்திருக்கிறோம், கொசு கடிக்குது, கொசுவை பார்க்கல ஆனால் கடிக்குது, அடிக்கிறோம் அப்படி இப்படி அடிக்கிறோம். இப்போ மெய்யின் வாயிலாக, மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த ஐந்தின் வாயிலாக அறியக்கூடிய ஒரு காட்சி காண்டல் அளவை. அந்த காண்டல் அளவையில் நான்கு வகை உட்பிரிவு. முதல்ல வாயிற்காட்சி, வாயில் அளவை. வாயில் காட்சி அப்படின்னா ஒரு பொருளை பொதுவாக அறிவது, ஒரு பொருளை பொதுவாக அறிவது தான் வாயில் காட்சி. இப்போ தூரத்தில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார், அவர் எங்கேயோ பார்த்தமா இருக்காங்க, ஒருத்தர் வர்றாருன்னு தெரியுது, அவர் யாருன்னு தெரியல. இதுதான் வாயில், பொதுவாக அறிவது. அவர் யார் என்னங்க முழுமையான தகவல் எல்லாம் நமக்கு தெரியாது, அதான் வாயில் காட்சி. மானத காட்சி என்றால் இவரா, இவர் வந்து ஈசான சிவம், நம்ம திருமடத்தடியார், சிவபூஜை பண்ணக்கூடியவர், இவர் திருநெல்வேலியில் தான் இருக்கிறார், இங்கே வேலை செய்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்வோம். இது மானத காட்சி. வந்துக்கிட்டீங்களா, இப்போ இந்த வாயிலுக்கும் மானதத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அறிதல்ல ஒரு பொருள் அறியும் போது நமக்கு ரெண்டு விதமான அறிவு வரும், நிர்வீகற்ப அறிவு, சவிகற்ப அறிவு. நிர்வீகற்ப அறிவு என்றால் ஐயம் திரிபோடு அறிவது. ஐயம் திரிபோடு, ஒரு அறை இருக்கு, அந்த அறையில் ஒரு இருட்டறை, அங்கே ஒரு கயிறு கிடக்கு, அது கயிறா பாம்பான்னு தெரியல,
அது கயிறா இருக்கலாம், அதை பாம்பு நினைச்சா அது கயிறா பாம்பான்னு தெரியாமல் இருக்கிறது ஐயம், கயிறை பாம்புன்னு நினைக்கிறது திரிவு, தவறாக புரிந்து கொள்வது, இதுதான் நிர்வீகற்ப அறிவு. பார்க்குறோம் ஆனால் முழுமையாக தெரியல, ஐயமும் இருக்கும் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. சவிகற்ப அறிவு என்றால் ஒரு பொருளை ஐந்து நிலையிலே நின்று அறிதல். ஒரு பொருளினுடைய பெயர், சாதி, குணம், கண்மம், பொருள் என்ற ஐந்து பொருளை அறிந்தால் சவிகற்ப அறிவு. இந்த சவிகற்ப அறிவை தான் நம்ம மானத காட்சி என்று சொல்லுவாங்க. சவிகற்ப அறிவை தான் நம்ம மானத காட்சி என்று சொல்லுவோம். எடுத்துக்காட்டு, இப்போ மாமரம்னு இருக்கு, இந்த பெயர் மா, அதனுடைய சாதி என்ன சாதி, அது ஒரு விருட்சம். அதனுடைய குணம் என்ன, அதனுடைய அதனுடைய நிறம் என்ன நிறத்தில் இருக்கும், மஞ்சள் நிறத்துல இருக்கும், உருண்டையாக இருக்கும். கண்மம், அந்த மாமரம் என்ன செய்யும், பூக்கும் காய்க்கும் அசையும். பொருள் மரம். இப்படி அறிவது தான் சவிகற்ப அறிவு. இப்போ நான் சொன்னாலே, ஒரு அன்பர் வர்றார், அவர் பெயர் ஈசான சிவம், அவர் இந்த மடத்திலே தீட்சை பெற்றிருக்கிறார், சிவபூஜை செய்கிறார், அவர் இங்கே பணி செய்கிறார், அவருடைய பூர்வீகம் இது, அவருடைய ஊர் இது, அவருடைய வீடு இங்கே இருக்குது என்று அறிவது சவிகற்பம். அங்கு ஒரு செவனடியார் வர்றார் அப்படிங்கிற அளவில் அறிவது நிர்வீகற்பம். அவர் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது ஐயம். இதான் இந்த ரெண்டு குழு. இந்த நிர்வீகற்ப சவிகற்ப அறிவு காண்டல் அளவிலையும் வரலாம், கருதல் அளவிலையும் வரலாம், உரை அளவிலையும் வரலாம். இந்த ஐயன் திரிவு எந்த அளவிலையும் வரலாம். அப்போ எந்த அளவையும் நம்ம அறிந்தாலும் சவிகற்ப அறிவோடு நம்ம அறிய வேண்டும். அப்போ தான் நம்ம உண்மையான ஒரு முடிவை எடுக்க முடியும், இல்லைன்னா ஐயன் திரிவுலவே முடியுது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம், சின்ன எடுத்துக்காட்டு. வேத சிவா சைவ சமயத்தில் ஒரு பெரும்பாலான ஒரு பகுதியினர் திருநீர் பூசுவாங்க, ருத்ரா கணிஞ்சிக்கிறாங்க, எல்லாம் பஞ்சாட்சரம் ஓதுவாங்க, திருமறையை ஓதுவாங்க, சிவாலய பணி எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வேத சிவாங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு சமயத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள் மாதிரி, புறப்புற சமயத்தா இருக்கு, அவங்களுக்கே சேம் சைடு கோல் போடுற மாதிரி. அவங்களும் என்னப்பா, நாங்கள் கூட என்னெல்லாமோ அளவைகளை நிறுவி வேத சிவாகமோ பொய்யின்னு உங்கள்ட காட்டணும்னு நினச்சோம், நீங்களே வாலென்றா வந்து வேத சிவாகமத்தை மறுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி நினச்சிருவாங்க. ஏன் அப்படி எந்த அறிவை? இப்போ வேத சிவாகமத்துக்கு, வேத சிவா நாளூர் பெருமக்கள் திருமுறைகள் புராணங்கள்லாம் சொல்லக்கூடிய வேதம், இந்த வேதம் இல்லை அந்த வேதம் என்று ஒரு ஒரு ஐயன் திருப்பி வந்துருச்சு பாருங்க. இந்த அறிதலில் உள்ள குழப்பம், கோளாறு, அவங்க சொல்லிக் கொடுத்தவங்க தவறாக சொல்லிக் கொடுத்ததுனால அது அப்படியே குரு பரம்பரை அவங்களுக்கு அது பல கால பல பல தலைமுறையை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கு. இருக்கு எஜு சாம மதர்வனம் தான் வேதம், இருக்கு முதல் மறை நான்கு என்பது திருமுறை, இருக்கு முதல் தமிழ் வேதம், இருக்கு முதல் மறைநான்கள் இதுவும் ஒரு தமிழ் வேதம் ஐந்தாவது என்று திருத்தொண்டர் புராணத்தில் திருத்தொண்டர் புராண வரலாறும் அவசிய வச்சரிய சொல்வார். இந்த திருமுறைகளில் எவ்வளவோ குறிப்புகள், சாமவேத கந்தர்வம் விரும்பமே, சாகை ஆயிரமுடையா, சாமம் ஓதுவதுடையா, சாம வேதம் பெருதுகப்பான், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால, இன்னும் பல நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதுனால, மடாதிபதி தொன்று தொற்று அந்த செயமடங்கள் காட்டிய அந்த நெறி, உரையாசிரியர்கள் காட்டிய அந்த நெறி, இதெல்லாம் பார்க்கும்போது சவிகற்பின் சவிகற்பறிவை கொண்டு நம்ம அறியும் போது இதுதான் வேதம், இதுதான் ஆகமம் என்று நம்ம ஒன்று ஒரு நிச்சயிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், எங்கே நமக்கு ஐயன் திரும்பி வரும். இந்த ஐயன் திரும்பி வந்து காண்டல் கருதல் உரையுது, மூன்று உரையில் மூன்று அளவிலையுமே வரும். நம்ம வாயில் காட்சி பார்த்துட்டோம், அதான் நிர்வீகற்பறிவு. மானத காட்சி பார்த்தோம், சவிகற்பறிவு. தன்வேதனை காட்சினா என்ன என்றால், இந்த சவிகற்ப உணவி உணர்வினுடைய பயனை அனுபவித்தார். புருட தத்துவத்தில் அதனுடைய பயனை, இன்ப துன்ப அனுபவம் தான் தன்வேதனை காட்சி. இப்போ நம்ம பத்தாவது அந்த காலத்துலலாம், இப்போல்லாம் இன்டர்நெட்டில் எல்லாமே வந்துருச்சு. அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்தால் பேப்பரில் போய் பார்ப்போம், பேப்பரில் போய் தான் அடையின் காலத்தில் போய் பார்ப்பேன், பேப்பரில் அப்படியே பார்ப்போம், பேப்பரில் பார்த்துக்கிட்டே வருவோம். கூட நண்பர் இருந்தார், அவர் பார்ப்பார், ஓ நம்பர் நீ பாஸா நான் பாஸ் எல்லாம் பார்க்குறார். ஓ நம்பர் தானே, என்னோடய நம்பர் தான் இது, நம்ம ஸ்கூலில் உள்ள லிஸ்ட்டு தான் இருக்கு, ஆனால் நம்பர் வரலையே, அப்போ ஃபெயில், ஃபெயில், தேர்விலே தோல்வி விட்டு விட்டார். முழுமையான அறிவு சவிகற்ப அறிவு, அவர் நம்பர் தான் எல்லாம் பார்த்துட்டார், முடிவு பண்ணியாச்சு. அந்த அறிந்த அந்த அறிவின் பயனாக ஒரு ஒரு அனுபவம் வருது பார்த்திங்கன்னா, அதுதான் தன்வேதனை காட்சி. அது துன்பம், பாசானவனுக்கு இன்பம், அதுவும் தன்வேதனை காட்சி. இதை மாதிரி நம்ம வினைப்பயனை அனுபவிக்கும் போது நம்ம தன்வேதனை அனுபவிப்போம். நம்ம செய்த நல்வினை தீவினை பயனை அனுபவிக்கும் போது வரக்கூடிய அனுபவம் தான் தன்வேதனை காட்சி. அதை கொண்டு நம்ம
சில பொருளை நம்ம நிச்சயிப்போம்.
அடுத்து யோக காட்சி. யோக காட்சி வந்து அப்பாற்பட்டது, எல்லா இதெல்லாமே ஏகதேச அறிவு, முதல் மூணு இதுவும் ஏகதேச அறிவு, இது ரொம்ப அப்பாற்பட்ட ஞானிகளுக்கே உரியது. முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த நிலை, அதை கொண்டு அவர்கள் நிச்சயம் செய்வார்கள். பெருமலை குருபநாயனார், நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுநாள் ஆடிஸ்வாதி திருக்கேலாயம் போறாங்க என்பது முந்தைய நாளே உணர்ந்து விட்டார். ஆடிஸ்வாதிக்கு முந்தைய நாளே தன்னுடைய யோகத்தினால உணர்ந்து அவர் முக்தி அடைந்து விட்டார். அந்த மாதிரி யோக காட்சி. கருதல் அளவை, இப்போ கண்ணால் ஐம்பொறிகளை கொண்டு அறிவது காண்டல் அளவை, காணக்கூடிய காட்சி காண்டல் அளவை. இப்போ கருதல் அளவை, இப்போ சில பொருட்களை தான் இந்த உலகத்தில் பார்த்து அறிய முடியும். ஒரு கார் பார்த்துருக்கியா, பார்த்துருக்கோம். பென்ஸ் கார் பார்த்துருக்கியா, பார்த்துருக்குறோம். டெல்லியில் போய் பார்லிமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்குறோம். அருவி, மலை, அருவி, இதெல்லாமே பார்த்து பார்த்துருக்கோன்னு சொல்லிடலாம். யானையை பார்த்துருக்கியா, குதிரையை பார்த்துருக்கியா, எல்லாம் பார்த்துருக்கேன். சில பொருட்களை கண்ணால் பார்க்க முடியும், சில பொருட்களை கண்ணால் பார்க்க முடியாது. எல்லா பொருளையும் கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ பதி, பசு, பாசம், இதெல்லாம் வந்து கருதி தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கருதல் அளவு தான் சைவ சித்தாந்தத்தில் நம்ம பெரும்பாலும் கைகொள்ளக்கூடிய அளவு என்ன அப்படின்னா, இந்த அளவை தான் இந்த கருதல் அளவை. இந்த கருதல் அளவில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பதி, பசு, பாசத்தெல்லாம் இந்த கருதல் அளவையை கொண்டு தான் நம்ம நிச்சயிப்போம். இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குது அப்படிங்கிறத நிச்சயிக்கும் போது இந்த கருதல் அளவை கொண்டு தான் நம்ம நிச்சயிப்போம். ஏன்னா யாரும் உலகம் உருவாக்கின பார்த்ததில்லை, அழிய போகிறதையும் பார்த்ததில்லை, நிற்கிறதான் பார்த்துருக்குறோம். அப்போ அது அழிந்து தோன்றி நின்று அழியும்னா அதை நம்ம பார்க்காத ஒரு பொருளை பார்த்த பொருளின் துணை கொண்டு நிறைவேணும். அப்போ அந்த கருத தான் கருதல். மறைந்திருக்கக்கூடிய பொருளை அதை விட்டு நீங்காத இன்னொரு பொருளின் துணை கொண்டு அறிவு தான் கருதல் அளவை. இப்போ எடுத்துக்காட்டா சொன்னோம் அப்படின்னா, இப்போ அடி என் வீட்டில் ஒரு கா, ஏன்னா இப்போ வெளியில் போனால் வந்தால் காரில் தான் போவேன் வருவேன். நம்ம திருக்குட்ட அன்பர் ஒருத்தர் வர்றார் வீட்டு வாசலுக்கு, வீட்டில் பார்க்குறார். வீட்டு வாசலில் கார் இருக்குது. காரை பார்த்த உடனே ஐயா வீட்டில் இருக்காருன்னு முடிவு செய்துடுறார். ஆனால் என்ன பார்க்கல, அவர் என்ன பார்க்கல, ஆனால் நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத என்னை விட்டு நீங்காமல் இருக்கிற காரை பார்த்து அவர் முடிவு செய்துட்டார். அப்போ அவருடைய அளவு இங்கே சரியாக இருக்குதா? மறைந்திருக்கக்கூடிய பொருளை அதை விட்டு நீங்காத இன்னொரு பொருளை கொண்டு நிச்சயிப்பது தான் கருதல் அளவை. இந்த கருதல் அளவில் பல வகை இருக்குது. பூர்வ காட்சி அனுமானம், இப்போ நான் சொன்ன அளவை வந்து பூர்வ காட்சி அனுமானம். ஒரு பொருளை பார்க்கல, ஆனால் அதோடு தொடர்புடைய இன்னொரு காட்சியை வச்சு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். முதல்ல தோன்றக்கூடியது, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது மாம்பழ சுவை மூக்கை துளைக்கிறது. மாம்பழத்தை கண்ணால் பார்க்கல அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது, ஆனாலும் சுவை வந்துருது. அப்போ அந்த வீட்டில் மாம்பழம் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற நம்ம மனம் உறுதி செஞ்சிடும். ஒன்று சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா நம்மளை போன்ற விருந்தினர் வந்ததுக்காக அதை கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இது ஒரு கருதல் அளவு, இது பூர்வ காட்சி அனுமானம். கருதலில் கருதல் அளவை, கருதலில் அனுமானம் என்று நம்ம சொல்லுவோம். ஒருவர் ஒரு பொருளை சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய பொருளை கொண்டு அவருடைய அறிவை நிச்சயம் செய்வது, அவனுக்கு தெரியாத ஒரு பொருளை நிச்சயம் செய்வது கருதலாகும். ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறாரு, பேசுற வச்சே முடிவு பண்ணிடலாம், இவருக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு செஞ்சிடலாம். உரையளவை, உரையளவை வந்து வேத சிவாகம உரை தான், வேத சிவாகம் தான் இன்னும் ஞானிகளுடைய வாக்குகள் எல்லாமே. இந்த வேத சிவாகமங்களில் சொல்லப்பட்ட கருத்தினை கொண்டு சொல்லாத கருத்தையும் நிச்சயித்தல், சொல்லாத கருத்தையும் நிச்சயித்தல். இப்போ சிவாகமத்தில் செய்யக்கூடியன செய்யக்கூடாதனன்னு இருக்கு விதி. இப்போ செய்யக்கூடாததுன்னு சிலது கொடுத்துருப்பான். சிவாகமத்தில் நந்தி பெருமான் குறுக்க போகக்கூடாது, சிவாலயத்தின் நந்திபுரவன் கொடுக்க போகக்கூடிய கொடிமரத்தின் நல்லை மதிக்கக்கூடாது, கோபுரத்தின் நல்லை மதிக்கக்கூடாது, கிழக்கு வடக்கு நோக்கி வீழ்ந்த அசாஷ்டாங்கமாக அட்டாங்க நமஸ்காரம் இப்படியெல்லாம் இருக்கும். இது செய்யணும் செய்யக்கூடாது. சிவாலயத்தில் உட்கார்ந்து இப்போ ஒரு அனாச்சாரம் பண்ணுறாச்சு, இப்போ கதை நாலு பேர் சேர்ந்து கதை பேசுகிறோம் சிவாலயத்துக்கு. இப்போ அதுக்கு வந்து அதுக்கு இங்கே இடம் கிடையாது. இப்படி நாலு பேர் இருந்து கதை பேசக்கூடாதுன்னு ஆகமத்தில் எந்த ஒரு முறையும் கிடையாது. ஆனால் நம்ம எப்படி நிச்சயிக்கிறோம்? ஆலயங்களுக்குன்ற விதிகள் இருக்குது. ஆலயங்கள் என்னென்ன செய்யலான் இருக்கு, என்னென்ன செய்யக்கூடான் இருக்கு, இதுக்கு அப்பாற்பட்டு எது இருந்தாலும் செய்யக்கூடாது என்று ஒரு நிச்சயிக்கிறோம்.
அதான் ஒரு ஒரு உரையளவையில் உள்ள ஒரு பொருளை கொண்டு உரையளவையில் இல்லாத ஒரு பொருளை நிச்சயம் கருதல் அளவை. கருதல் அளவை அப்படின்னாலே நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட பொருளை கண்ணால் பார்க்க முடியாது, அதற்கு துணையாக இன்னொரு பொருளை கொண்டு நீங்கள் நிறுவுவீங்க, அதான் கருதல் அளவை. இந்த கருதல் அளவையில் ரெண்டு பிரிவு இருக்கு, தன் பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம். இந்த தன் பொருட்டு அனுமானம்னா நம்மளை நாமே கருதல் அளவையால் தெளிவுபடுத்திக் கொள்வது, நாம தெளிவுபடுத்திக் கொள்வது. பதி இருக்கு, பாசம் இருக்கு, பசு இருக்கு, அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நம்ம பயன்படுத்துறது தான் பிறர் பொருட்டு அனுமானம். தன் பொருட்டு அனுமானத்துக்கு பெரிய விதி கிடையாது. பிறர் பொருட்டு நாம் அறிந்த ஒரு பொருளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதற்கென்று சில விதிகள் இருக்கிறது, அதை நாம பின்பற்றியாக இருக்கட்டும். பிறர் பொருட்டு அனுமானம் அதை வந்து அண்மையம் நேர்மறையாகவும் சொல்லலாம், எதிரேகமாகவும் சொல்லலாம். அதுல ரெண்டு பிரிவு பிறர் பொருட்டு அனுமானத்துல, அண்மையம் எதிரேகம். இந்த இப்ப இந்த மலையில புகை இருக்குன்னு சொல்றது அண்மையம், இல்லை அது இப்படி இல்லை என்று சொல்லுவது எதிரேகம், நேர்மறை எதிர்மறையாக சொல்றது. இது கருதல் அளவை. அடுத்து உரையளவை. உரையளவை தந்திர மந்திர உபதேசம் வேத சிவாகம் தான், கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம். இன்னும் நம்ம திருமுறைகள், சித்தாந்த சாத்திரம், 18 புராணங்கள் எல்லாமே உரையளவில் வந்துடும், எல்லாமே உரையளவில் வந்துடும். உரையளவை நம்ம பெரும்பாலும் நம்ம சமயத்தவர்களுக்குள்ள சிந்திக்கும் போது தான் பயன்படுத்திக்குவோமே ஒழிய மற்ற சமயத்தவரோடு பேசும்போது நம்ம உரையளவை எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க நம்ம நூல்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களே. வேத சிவாகமே அவன் ஏற்றுக்க மாட்டான்றவன் போயிட்டு வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ஆகமத்தில் இப்படி சொல்லியிருக்கு நம்ம சொல்ல முடியாது. திருநீர் அணிந்து ருத்ராக அணிந்து திருமுறை ஓதக்கூடிய நண்பர்கள்ட்ட சொல்லலாம், எப்பா இப்படி இருக்கு, வேதங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, திருமுறைகள் இப்படி சொல்லிக்கிறது, சித்தாந்த சாஸ்திரம் இப்படி எடுத்துருக்கு சொன்னா அவங்க கேட்பாங்க. ஏன்னா நம்பிக்கை உடையவர்கள். இப்ப நம்பிக்கை எற்றவங்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம பேசும்பொழுது அவன் எதை நம்புறானோ அதை வச்சுதான் பேசணும். அவன் காண்டல் அளவே தான் நம்புவான். இப்ப உலகாயுதன் அப்படின்னா கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்கள் கண்ணால் பார்ப்பதை மட்டும்தான் நம்புவாங்க. அப்ப அவன் எதை ஏத்துக்கிறானோ அதை வைத்த நம்ம சொல்ல முடியும். இப்போ உரையளவை, உரையளவில் தந்திர மந்திர உபதேசம். அடுத்தது இது போக பல அளவைகள், அவை எல்லாமே காண்டல் கருதல் உரையில் அடங்கிடும். இப்போ அபாவம்னா என்னன்னு பார்ப்போம். அபாவத்தில் நான்கு பிரிவு இருக்கு, முன்னின்மை, பின்னின்மை, முழுதுமின்மை, ஒன்றில் ஒன்றின்மை. இப்போ முன்னின்மை அப்படின்னா ஒரு பொருள் இப்போ இருக்கும் ஆனால் முன்னாடி இருந்திருக்காது. குளத்த தாமரை இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி தாமரை இருந்திருக்காது. பின்னின்மை, இப்போ தாமரை இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயில் காலம் வந்தது, வெயில் காலம் வந்தது அப்படின்னா அந்த தாமரை எல்லாம் போயிடும். அதான் முன்னின்மை பின்னின்மை. முழுதுமின்மை, முழுதுமின்மைன்னா முயல் கொம்பு மாதிரி, என்றைக்குமே முயலுக்கு கொம்பு முளைக்காது, குதிரைக்கு கொம்பு இருக்கா, அந்த மாதிரி முழுதுமின்மை. ஒன்றில் ஒன்றின்மை, ஒன்றில் ஒன்று, இறைவனை வினை தாக்காது, வினையை போய் அடையாது, வினையை இறைவனை வினையே இறைவன் போய் சென்றடைய மாட்டான். இது ஒன்றில் ஒன்றின்மை. இந்த மாதிரி அளவைகள் இது அபாவம். அடுத்து பொருள். பொருள் வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அந்த ஒரு பொருளை சொல்கிறோம் என்றால் அது இன்னொரு பொருளை தரும், அதை கொண்டு நம்ம நிச்சயிப்பது. இப்போ இந்த ஊரில் கொடுப்பவர் இவர் அப்படின்னா இவர் தான் இந்த ஊரில் கொடுப்பவர் இவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊரில் கொடுக்காதவங்களும் இருக்காங்க, நல்ல வள்ளல்தன்மை உடையவர் இவர் அப்படின்னா வள்ளல்தன்மை இல்லாதவங்களும் இருக்காங்களாம். அவர் நம்ம வள்ளத்தன்மை இல்லாதவங்களை பார்த்ததில்லை, ஆனால் சொல்றதை வச்சு நம்ம அந்த பொருளை வருவிச்சுக்கலாம். அனாதி முத்த சித்துருன்னு அருந்த சிவாச்சாரியார் சொல்லுவார் சிவபெருமான். அனாதி முத்த சித்துரு, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய ஞானத்தை உடைய சிவபெருமான், பேரறிவுடையவன். அப்போ அப்படி சொல்லும் போதே அனாதி பெத்த சித்துருன்னு ஒரு பொருள் இருக்கு நம்ம அறிவித்துக் கொள்ளணும். அதுக்குதான் இந்த அளவிகள் துணையாக இருக்கும் நமக்கு. இந்த அளவிகள் நமக்கு ரொம்ப துணையாக இருக்கும். இந்த அளவைகளை வந்து நீங்கள் நல்லா ஊன்றி படித்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவை புரியாமல் சித்தாந்தத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஒவ்வொரு கருத்தாக நம்ம சிந்திக்கும் போது ரொம்ப கடினமாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியாது. அளவை புரிந்து கொண்டவையானால் ரொம்ப எளிதாக இருக்கும் நம்ம சூத்திரங்கள் சிந்திக்கிறது. அடுத்து ஒப்பு. ஒப்பு அளவை என்றால் ஒரு காணாத பொருளை இதற்கு முன் கண்ட ஒரு பொருளோடு ஒப்பு நோக்கி சொல்லுவது. இப்போ ஒருத்தர் வந்து காட்டு மாட்டினை பார்த்ததே இல்லை, காட்டு மாடு எப்படி இருக்குன்னு கேட்கிறார். அந்த மாடு பசுவை பார்த்துருக்கியாப்பா, நான் பசுவை பார்த்துருக்குறேன். அதே போல் அதுக்கும் நான்கு கால் இருக்கும், அதே பசு அளவு தான் இருக்கும், கொம்புகள் பெரிய கொம்புகளாக இருக்கும். இதுதான் காட்டு மாதிரி தெரியப்பா. காணாத பொருளை கண்ட பொருளை கொண்டு எடுத்து சொல்லுவோம். ஒளிவு அளவைனா பாரிசேட அளவைன்னு நம்ம சொல்லுவோம், நீக்குறது. அது ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்காங்க. மூணு பேரில் ரெண்டு பேர் சுகர் பேஷண்ட். கொஞ்சோண்டு சுகர் எடுத்தாலும் அடுத்த அஞ்சாறு நிமிஷம் உயிர் பிரிச்சிடும். அப்படிப்பட்ட சுகர் பேஷண்ட். இன்னொருத்தர் நல்ல உடம்பு, ஆரோக்கியமான உடல். நாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு பாக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கு. இந்த வீட்டில் உள்ள பெரியவர் வாங்கி வச்சுட்டு போகிறாரு. மூணு பேர் வீட்டில் இருக்காங்க. வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா பாக்கெட் எம்டியாக இருக்கு. யார் சாப்பிட்ருப்பாங்க இதை? அவங்க ரெண்டு பேரும் சுகர் பேஷண்ட். தொடவே முடியாது, தொட்டிருந்தா எல்லாத்துக்கு இறந்து கிடந்திருப்பாங்க. இன்னொரு ஆள் இருக்கு, அவர் சாப்பிட்டாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான், இப்போ அவர் தான் சாப்பிட்ருக்கார். இதுக்கு பிறகு தான் என்னது, ஒழிப்பு அளவை. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, எடுத்துக்காட்டு இந்த அளவை நம்ம எப்படி நிறுவோம் முதல் சூத்திரத்தில் அப்படின்னா, இந்த உலகம் யாருக்காக படைக்கப்படுகிறது? அப்போ நம்ம பாரிசேட அளவையாக இந்த ஒளிவு அளவை தான் பயன்படுத்தி ஆகணும். பதி பசு பாசம் மூணு பேர் தான் நம்ம சொல்கிறோம். இந்த உலகம் யாருக்காக படைக்கப்படுது? பதிக்காக படைக்கப்படுதா? பதினால இந்த உலகத்துக்கு என்ன பயன்? ஒரு பயன் கிடையாது. உலகத்தை படைக்கட்டாலும் சுவாமி சொரூப சிவமாக ஆனந்தமாக இருப்பார். உலகத்தை படைக்கிறதுனால தான் அவர் லயம் போகம் அதிகாரம் என்ற சக்தி பேத்த வடிவங்கள்லாம் எடுக்கிறார். அவருக்கு இதால் எந்த ஒரு பிரயோஜனமும், இந்த உலகத்தை படைக்கிறதுனால, ஒரு நிற்க வைப்பதனால, ஒடுக்குவதனால எள்ளளவும் பிரயோஜனம் சோறுமானு கிடையாது. சரி, பாசத்துக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்கா இந்த உலகத்தை படைக்க வைத்து அளிப்பது? அது ஒரு சடப்பொருள், அறிவற்ற பொருள். அதுக்கும் எந்த இது கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் பயன் இல்லை அப்படின்னா இன்னொருத்தருக்கும் பயன். அது யார்? பசு. புரியுதாப்பா? இது இப்படி தான் நம்ம அளவை பயன்படுத்துவோம். இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்தால் பயன் இல்லை, அப்போ அடுத்து நிறுவ வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ யார் யாருக்கு இந்த உலகத்தால் பயன்? பசுவாக. பசுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்படுது. உயிர் வர்க்கமாகிய நமக்காக தான் இந்த உலகம் படைக்கப்படுது, நிற்கப்படுகிறது, காக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. அடுத்து உண்மை அளவை. உண்மை அளவை அப்படின்னா அடங்கியிருத்தல். நம்ம ஒரு பொருளை நிறுவும் போது அதனுள், அந்த நிறுவிய பொருளுள் உண்மை அடங்கியிருத்தல். இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட 100 ரூபாயும் இருக்குது, 500 ரூபாயும் இருக்குது, 200 ரூபா இருக்குது, 300 ரூபா இருக்குது, அடங்கியிருத்தல். திருமாலும் நான்முகனும் காண முடியாத பெருமான் சொல்லிட்டு என்ன அர்த்தம்? திருமால் காண முடியல அப்படின்னாலே அடுத்து பிரம்மாவாலையும் காண முடியாது. பிரம்மா காண முடியலைன்னா இந்திரனால் காண முடியாது. இந்திரனால் காண முடியல அப்படின்னா அவனுக்கீழ இருக்க தேவர்களாலையும் காண முடியாது, வேறு யாராலையும் காண முடியாது பெரும். அது அதுக்குள்ளே அடங்கியிருத்தல் இந்த உண்மை. ஐதீக அளவை. ஐதீக அளவை வந்து தொன்று தொட்டு கர்ண பரம்பரையாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஒரு புற்று, இந்த புற்றில் பாம்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீக அளவை. அந்த மரத்திலே ஒரு பேய் இருக்கும் என்று சொல்ல ஒரு மரம் கிராமத்தில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஐதீகமாக சொல்லப்பட்டு வருவது. இயல்பு, அது பெயர்லே அது இது இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க செல்ஃப் எக்ஸ்பிளனட்டோரி. அது விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இயல்பாக இருக்கும். அந்தந்த காலங்களுக்கு தகுந்த அளவில் அந்த இயல்பு என்ற அந்த அளவில் அந்த அது பொருள் தரும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு அடியின் எடுத்துக்கு, நம்ம அலுவலகத்துக்கு போகிறேன், காலையில் கிளம்புறேன், எல்லாம் எடுத்தாச்சு, லேப்டாப் எடுத்து வச்சாச்சு, பேண்ட் ஷர்ட்டை போட்டாச்சு, ஷூ மாட்டியாச்சு, பெல்ட்டு மாட்டி, பேக் எடுத்துகிட்டு கார் கிட்டே போகிறேன், கார் கீ எடுக்க மறந்துட்டேன், கீ எடுத்துகிட்டு வான்னு வீட்டில் உள்ளவங்கிட்ட சொல்கிறேன். அவங்க உடனே அந்த கீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது எந்த கீ கொடுப்பாங்க? நான் அவங்ககிட்ட கார் கீன்னு கேட்கல, கீ எடுத்துகிட்டு வான்றேன். அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு இயல்பாக அதான் கொடுக்கும். அதுதான் இயல்பு அளவை. அந்த நேரத்தில் வந்துட்டு லாக்கர் பீரோல் கீ கேட்டீங்க, பீரோல் கீன்னு நினச்சி கொடுத்தேன்னு சொன்னால் தவறாயிரும். அது இயல்புனா அந்தந்த காலத்துக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த அளவில் இயல்பாக உள்ள அளவை இயல்பு அளவை. இத்தனை அளவைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா காண்டல் கருதல் உரை என்ற அளவிலே அடங்கிவிடும். காண்டல்னால் ஐம்பொறிகளை கொண்டு, ஐம்பொறிகளின் துணை கொண்டு அறிவது காண்டல் அளவை. கருதல் அளவை என்றால் மறைந்திருக்கக்கூடிய பொருளை அதை விட்டு நீங்காத இன்னொரு பொருளின் துணை கொண்டு அறிவது கருதல் அளவை. உரை அளவை பதிவாக்கு சுவாமியினுடைய வேத சிவாமங்கள், இன்னும் ஞானாசிரியர்களுடைய ஞானாசிரியர் அருளுச்சித நூல்கள். அபாவம் பொருள், ஒப்பு, ஒளிவு, உண்மை, ஐதீகம், இயல்பு, இது எல்லாமே வந்து இதில் வந்துடும், காண்டல்லே வந்துடும், காண்டல் கருதல் உரை அளவில் வந்துடும். இப்போ இது அபாவம் பொருள் ஒப்பு ஒளிவு உண்மை ஐதீக இயல்பு இது எல்லாமே பெரும்பாலும் கருதலில் வந்துடும். ஏன்னா மறைந்திருக்கக்கூடிய பொருளை அதை விட்டு நீங்காம ஒரு பொருளை கொண்டு நம்ம முடிவு செய்கிறோம். இது எல்லாமே கருதல் அளவில் வந்துடும். இதுதான் அளவை இலக்கணம். அளவை இலக்கணம் நிறைவு செய்தது என்றால் அடுத்து நம்ம இது இன்னும் அளவை இலக்கணத்தில் இன்னும் இருக்குது. இந்த அனுமானத்தை கொஞ்சம் பார்த்தோம். அனுமானத்தில் மூன்று பிரிவுகள் நம்ம இங்கே சிந்திச்சோம் இல்லையா. அனுமானம், அனுமானம் தன் பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம், ரெண்டு பிரிவுகள் பார்த்தோம். இதில் தன் பொருட்டு அனுமானம், ஒரு பொருளை நம்ம எப்படி அனுமான பிரமாணத்தால் நிச்சயிப்போம் என்றால், இப்போ அதில் பக்கம் என்று ஒன்று உண்டு. அந்த பக்கத்தில் மூன்று பிரிவுகள், பக்கம், நிகர்பக்கம், நிகரில் பக்கம். அனுமான பிரமாணத்தை கொண்டு ஒரு பொருளை நம்ம நிச்சயிக்கும் போது எடுத்துக்கொண்ட அந்த ஏதுவை பக்கம், நிகர்பக்கம், நிகரில் பக்கம் துணை கொண்டு நம்ம நிச்சயிக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல நான் ஏதுவை எடுத்துக்கிட்டது நெருப்பு, தீயாகிய நெருப்பு. இந்த மலையில் நெருப்பு இருக்குது என்று அனுமான பிரமாணத்தால் நான் நிச்சயிக்கணும். மலை தீயை நான் பார்க்கல, நம்மளால் பார்க்க முடியறதில்ல. மலை இருக்குது, மலையில் புகை இருக்கிறது, ஆனால் நெருப்பு கண்களுக்கு தெரியல, ஆனாலும் நிச்சயிக்கிறேன் இந்த மலை நெருப்புடைத்து அப்படின்னு நிச்சயிக்கிறேன். நிகர்பக்கம்னா எதை கொண்டு நீ நிச்சயிக்கிறாய், எதன் அடிப்படையிலே நிச்சயிக்கிறாய் இந்த மலையிலே புகையுடைத்து என்ற எடுத்துக்காட்டுங்க சொல்லியா. அடுக்களை போல, சமையலறை போல. சமையலறையில் பார்த்துருக்குறோம், நெருப்பு இருக்கும்போது அந்த நெருப்புலேருந்து அவங்க பாத்திரம் சமைக்கும்போது அதுலேருந்து புகை வரும், நெருப்பு இல்லாமல் புகையாது. இப்போ இங்கு சமையலறையில் நெருப்பு புகைவது போல இங்கேயும் புகை இருக்கிறது. அடுத்து நிகரில் பக்கம் வந்து அதற்கு நேர் எதிர்மறையானது. இது தடாகம் போல இல்லை, தடாகம் மறையும் தான் அங்கே புகை வராது. இது இல்லாத ஒரு இடத்தையும் காட்டும், தடாகம் போல. இந்த மலை புகையுடையது, இந்த மலை நெருப்புடையது, ஏனென்றால் புகையுடைமையால், அடுக்கலை போல. இன்னும் அடுத்து சொல்லும்போது தடாகம் போல இல்லாததால். இப்படி தான் நம்ம தன் பொருட்டு அனுமானத்தை நாம் நிச்சயிப்போம். அடுத்து பிறர் பொருட்டு அனுமானம் என்று சொல்லும் பொழுது அதில் ஐந்து பிரிவுகள். அப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், ஒரு விஷயத்தால் நிச்சயித்து விட்டு மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்றால் ஐந்து உறுப்புகளோடு நான் சொல்லணும். பிரதிஞ்ஞை, ஏது, திருஷ்டாந்தம், உபநயம், நிகமனம். இப்போ இந்த மலை நெருப்புடைத்து அப்படின்னு சொல்கிறதான் பிரதிஞ்ஞை நம்ம எடுத்துக்கொண்டது. ஏதுன்னா எப்படி சொல்கிறீங்க, புகையுடைமையினால். எதையின் அடிப்படையில் கூறுகிறாய், புகையுடைமையாக தான் ஏது. திருஷ்டாந்தம் என்றால் எடுத்துக்காட்டு, எப்படி புகையுடைஞ்சா, புகையுடையது இருந்தால் அது நெருப்புடையதாயிடுமா, புகையுடையது இருந்தால் நெருப்புடையதாயிடுமா. ஆமாம், புகை இருந்தால் நெருப்பு வந்துடும், அது காரணம் அடுக்கலை போல. அதுதான் திருஷ்டாந்தம், அடுக்கலை போல. யாதியாவது புகையுடைத்து அதெல்லாம் நெருப்புடைத்து. உபநயனம், இந்த மலை புகையுடைத்து. நிகமனம், இந்த மலை நெருப்புடை. இப்படி ஐந்து பிரிவுகளை சொல்லணும். இப்போ இந்த மலையில் நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த மலையில் நெருப்பு இல்லை. ஏனென்றா, ஏன்னு சொன்னால் புகை இல்லை. எதன் போலன்னா தடாகத்தை போல, திருஷ்டாந்தம் தடாகத்தை போல. எங்கெங்கெல்லாம் புகை இல்லையோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்காது, உபநயம். இம்மலையிலே நெருப்பு இல்லை, நிகமனம். இது வந்து எதிரேகச்சொல். இந்த அந்த அனுமானத்தை வந்து நம்ம அண்ணுவயம், எதிரேகம் இந்த ரெண்டு வகையாக சொல்லுவோம். அண்ணுவயம் எதிரேகன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மலையில் நெருப்பு இருக்குன்னு சொல்றது அண்ணுவயம், இல்லை என்று சொல்வது எதிரேகம். அடுத்தது ஏது. இப்போ நெருப்புன்னு எடுத்தோம் இல்லையா, அதுதான் ஏது. இப்போ நம்ம ஏது வந்து பதியாக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், இல்லை என்றால் வேற ஒரு பொருளாக கூட இருக்கலாம். இந்த ஏதை கொண்டு தான் நம்ம ஒரு பொருளை நிச்சயிப்போம். நெருப்பு இருக்குது அப்படிங்கிறத நிச்சயிக்கிறதுக்காக தான் நம்ம பக்கம், நிகர்பக்கம், நிகரில் பக்கம் வைத்தோம். தன் பொருட்டு அனுமானத்தில் நிச்சயித்தோம், அது பிறர் பொருட்டு அனுமானத்தை ஐந்து உறுப்புகளோடு நிறுவனம். அதே போல தான் எந்த ஏதுவாக இருந்தாலும். இப்போ இயல்பா ஏதுன்னா, இப்போ ஒரு மரம் அப்படி மா அப்படின்னா அது இயல்பான ஒரு மரத்தை குறிக்கும், அது இயல்பு ஏது. காரிய ஏது வந்து காரணம், உண்மையை சாதிப்பதற்குரியது காரிய ஏது. இப்போ புகை என்பது காரிய ஏது. இந்த புகை நெருப்புங்கிற காரண ஏதுவை
நிறுவுகின்றது, இருக்குன்னு காட்டுது. அதான் இங்கே காரிய ஏது. அனுபலத்தி அப்படின்னா இதுக்கு நேர் எதிர்மார், நேர் ஆப்போசிட், காரணம் இல்லை என்று சொல்லுவது. இப்போ சீதமின்மை, குளிரின்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? பனி இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல குளிர் இல்லை அப்படின்னு இந்த ஏது எடுத்தோம்னா அது என்ன காரணத்தை காட்டுகிறது என்றால் பனியின்மை ஆகிய காரணத்தை காட்டுகிறது. அதான் அனுபலன். தன் பொருட்டு அனுமானம், பிற பொருட்டு அனுமானம், இந்த ரெண்டு அனுமானத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஏது. இத்தோடு அளவை இலக்கணம் நிறைவு பெற்றது.